தியாக தீபம் அன்னை பூபதியின் நினைவுகளை மீட்டிடுவோம். தமிழீழ வரலாற்றில் அன்னை பூபதி தியாகத்தாயாய் இடம் பிடித்திருக்கின்றாள். ஆம், மட்டக்களப்பு மாமாங்க பிள்ளையார் வாசலிலே உண்ணா நோன்பிருந்து உயர்நீத்தாள் அன்னை பூபதி. 1988 ஏப்ரல் 19 நாளன்று தனது உண்ணாவிரதத்தை தொடங்கினாள் எங்கள் அன்னை பூபதி. தமிழீழ விடுதலை போராட்டத்தில் நெருப்பாய் எரிந்து பகைவினை அளித்த போராளிகள் உண்டு. அதேபோல் எரிகுண்டின் நெருப்பில் எரிந்து போன அப்பாவிகளும் உண்டு. இந்த இரண்டுக்கும் அப்பால் நெருப்பி எரித்தவர்கள் இருக்கின்றார்கள். ஆம், அந்த இருவர் எங்கள் தியாகிகள். எங்கள் தியாகச்சம்மல் திலீபன், அன்னை பூபதி. தியாகச்சம்மல் திலீபன், அன்னை பூபதி. ஆம், திலீபன் ஒரு போராளி, அன்னை பூபதி ஒரு தாய். போராளிக்கும் தாய்க்கும் இடையில் வேறுபாடுகள் உண்டு. மாறாக போராளியும் தாயும் ஒன்றுபடுவதற்கும் ஓரிடம் இருக்கின்றது. தன் மக்களை அழிவிலிருந்து காக்க போராளி போர்க்கோலம் பூணுகின்றார். அதே போல தன் குஞ்சுகளுக்கு உயிராபத்தென்றால் தாய்கோழி கூட போர்க்கோலம் பூணும். எனவேதான் போர்க்கோலம் பூணும் இடத்தில் போராளியும் தாயும் பேதமின்றி ஒற்றுமைப்படுகின்றார்கள். தமிழீழ விடுதலை போராட்ட வரலாற்றில் அன்னை பூபதி என்ற பெயரை கேட்டபோது நிறைய பேர் ஒரு தாயின் வடிவத்தில் அவரை கண்டு அன்னியாக வழிபடுகிறார்கள். ஆனால் அன்னை பூபதி என்பவர் வெறுமனே பிள்ளைகளுக்கு அன்னியானவர் அல்ல. போர்க்குணத்திற்கும் தமிழீழ போராட்டத்திற்கும் அன்னியானவர் என்ற கோணத்தில் நோக்கப்பட வேண்டியவர். அவ்வாறு நோக்குவோரே அவரின் போராட்டத்திலிருந்து திரைத்த அக்கின் பொறைகளை எளிதாக அடையாளம் காண முடியும். ஓர் சாதாரண அன்னி என்றால் தன் பிள்ளைகளுக்கே இறுதி வரை பாசமுள்ள அன்னியாக இருக்க ஆசை கொள்வாள். ஆனால் அன்னை பூபதி அப்படிப்பட்டவர் அல்ல. அன்னை பாத்திரத்தின் கட்டுக்களை அறுத்து அநீதிக்கு எதிராக போர்க்கோலம் பூண்டு வழிவந்தவர். ஆகவேதான் அவரை போர்க்கோலம் பூண்ட அன்னி என்று நோக்குவது எஸ்ஸால பொருத்தமானதாக இருக்கிறது. நமக்கு போரில் வெற்றி வேண்டுமானால் வெற்றிக்கு வாய்ப்பான இடத்தில் நம்மை நிறுத்தி கொண்டு போரை தொடங்க வேண்டும் என்பார் வள்ளுவர். யானையை முதலை வெல்ல வேண்டுமானால் அது நீருக்கு வரும் வரை முதலை காத்திருக்க வேண்டும். அதுபோல முதலையை யானை வெல்ல வேண்டுமானால் முதலை தரைக்கு வரும் வரை காத்திருக்க வேண்டும் என்பது குறள் பெரும் விளக்கம். இப்படி தன் பலத்தையும் மாற்றான் பலத்தையும் சீர்தூக்கி இறுதியாக இந்திய படைக்கு எதிராக சத்திய போர் ஒன்றை புரிவதே சால சிறந்தது என்ற முடிவுக்கு வந்தார் அன்னைபூபதி. சத்தியம் நிரப்பு போன்றது. அது உள்ளத்தில் மட்டும் இருப்பது. நிராயுதபாணியாக நின்று நடாத்தப்படும் ஒரு போர் சத்தியத்தை ஒரு ஒப்பனைக்காக போர்வையாக போர்த்தியிருப்போர் நிஜமான சத்தியத்தோடு மோதினால் போலியான சத்திய போரை எளிதாக தீப்பற்றிக் கொள்ளும். இந்த உண்மையை நன்கு கண்டுகொண்டு 1988 மார்ச் 19 உண்ணாவிரத போராட்டத்தில் இறங்குகின்றார் அன்னிபவன். மட்டக்களப்பைச் சேர்ந்த பூபதி கணபதிப்பிள்ளை என்ற இந்த வீரத்தாய் அவருடைய உண்ணாவிரத போராட்டம் 2 முக்கிய கோரிக்கைகளை மையமாக கொண்டிருந்தது. 1, யுத்தத்தை நிறுத்த வேண்டும். 2, ஸ்ரீலங்கா அரசுகளும் விடுதலை புலிகளோடு பேச்சுவார்த்தை ஆரம்பிக்க வேண்டும். இதற்காக இவர் உயிர் கொடுத்து போராட முன்வந்தார். இந்திய ஸ்ரீலங்கா அரசுகள் அவருடைய கோரிக்கைக்கு செவிகி கொடுக்க முன்வரவில்லை. அன்னி பூபதியோ ஒன்றுக்குமே இணங்கி வராதவர்களுக்கு எதிராக போராடி தனது உயிரையே கொடுத்தார். அவரது போராட்டம் பல பல கட்டங்களாக தடைகளை சந்தித்தது. ஆயினும் அவர் இறுதி வரை மனம் தளரவில்லை. அவரது மரணம் பொறிதட்டி சமூக எழுச்சியாக மாறிவிடக் கூடாது என்பதில் இந்திய படை அதிகாரிகள் கவனமாக இருந்தார்கள். அன்னியின் இறுதி யாத்திரை நேரத்தில் கூட ஊர்தங்கு சட்டமிட்டார்கள். ஆனால் அதையெல்லாம் உடைத்தறிந்து அவருடைய இறுதி ஊர்வலத்தில் 5,000+ மக்கள் கலந்து கொண்டதை நினைத்தால் என்றும் ஆச்சரியம் ஏற்படுகின்றதல்லவா? அன்று நடந்த அன்னிபூபதியின் இறுதி ஊர்வலம் அந்த மண்ணில் நின்ற இந்திய அரசுக்கு சில செய்திகளை கூறியது. ஆன்ம ரீதியான போராட்டத்தின் அதிர்வலைகள் கண்ணுக்கு தெரியாமல் பரவி செல்பவை. அவற்றின் சக்தி எந்த பலமுள்ள அரசையும் வேரோடு பிடுங்கி வீசிவிடும் சக்தி வாய்ந்தது. ரஷ்யர்களின் பட்டின் நெருப்பு உலகத்தை வெல்ல துடித்த ஜெர்மனியின் ஆசிகளையே தூக்கி வீசியது. காந்தியத்தின் பட்டின் நெருப்பு பிரித்தானிய அரசை இந்திய மண்ணிலிருந்து அகற்றியது. இவைகள் ரஷ்யாவிலும் இந்தியாவிலும் மட்டுமே நடக்கும், அது தமிழகத்துக்கு பொருந்தாது என்று நினைத்தவர்களுக்கு இறுதியில் ஏமாற்றம் நெருங்கியது. அன்று பஞ்சபூதங்களில் அழுக்கில்லாதது நெருப்பு என்று கூறுவார்கள். ஆனால் அந்த நெருப்பிடமும் ஒரு குறை இருக்கிறது. மற்றவைகளை எரிப்பதன் மூலம் தான் மட்டும் வாழும் சுயநலம் கொண்டது நெருப்பு. எரிந்து போகும் அப்பாவிகள் இல்லாத இடத்தில் நெருப்புக்கும் இடமில்லை. இந்த நெருப்பு போலத்தான் உலகில் உள்ள அரசுகளின் இயல்பும். தம்மிடம் அழுக்கில்லை என்று புனிதம் பேசுவதில் அவற்றிற்கு இணையான புனித நெருப்புகள் இந்த உலகிலேயே கிடையாது. ஆனால் மற்றவர்களை எரித்து தாம் மட்டும் வாழ்வதில் அவை கொண்டுள்ள சுயநலம் இருக்கின்றது. அதுவும் இந்த நெருப்பை போன்றதுதான். ஈழத்தமிழினத்தை ஏமாற்றி அவர்களை எரிந்து போகும் விறகுகளாக்கி அதில் தான் நிலைவராசை கொண்ட ஸ்ரீலங்காவின் சுயநலம் நெருப்பு போன்றதுதான். அந்த நெருப்பு அணைந்து போகாமல் இருக்க அடிக்கடி காற்றாக வீசி உதவி கொண்டிருக்கின்றது. இந்திய ராஜதந்திரமும் அதே வகையான நெருப்புத்தான். இந்த இரு நெருப்புகளுடனும் தனியாக நின்று போராடியதுதான் அன்னை பூபதி என்ற சத்திய நெருப்பு. இந்த நெருப்பு மற்றவர்களை எரித்து தான் மட்டும் வாழும் சுயநலம் கொண்டதல்ல. அது தன்னைத்தானே அழித்து மற்றவர்களுக்கு ஆத்ம ஒளி கொடுப்பது. மற்றவர்களை அழிக்க வந்திருக்கும் மாதிக்க நெருப்பை அடையாளம் போட்டு காட்டும் வல்லமை கொண்டது. அந்த வல்லமைதான் இந்திய படையிடம் கட்டம் கட்டமாக தமிழீழ மண்ணிலிருந்து வெளியேற நேர்ந்தது. எப்போதுமே தேசங்கள் 2 வகையாக இருக்கும். 1, கண்ணுக்கு தெரியும் தேசம். மற்றது கண்ணுக்கு தெரியாத தேசம். கண்ணுக்கு தெரியும் தேசத்தை பகைவர்கள் ஆக்கிரமிக்கலாம். ஆனால் கண்ணுக்கு தெரியாத தேசத்தை எந்த பகைவரும் ஆக்கிரமிக்க முடியாது. இந்த கண்ணுக்கு தெரியாத தேசம் மக்கள் இதயங்களில் உருவாவது. உலகில் உள்ள தேசங்கள் எல்லாமே முதலில் உருவானது மக்களின் இதயங்களில்தான். அதன் பின் தான் அவை கண்ணுக்கு தெரியும் தேசங்களாக உருவெடுத்தன. அன்னை பூபதியின் மரணம் சம்பவித்தவுடன் ஏற்பட்ட அதிர்வலைகள் தமிழீழ மக்களையெல்லாம் ஒட்டுமொத்தமாக பாதித்தது. இந்திய அரசையும் அதன் எண்ணங்களுக்கு உட்பட்ட தீர்வையும் நிராகரித்தது. தமிழீழமே இனியங்கள் தேசம் என்ற உறுதியான எண்ணத்தை மக்கள் மனதில் தூக்கி போட்டது. அன்னை பூபதி கண்களை மூட தமிழ் மக்கள் இதய கண்கள் அனைத்து முறுநொடி ஒற்றுமையாக அகல திறந்தன. ஆம், அந்த நொடியிலேயே கண்ணுக்கு தெரியாத தமிழீழம் மலர்ந்து விட்டது. சுதந்திர தமிழீழத்தை மக்கள் இதயங்களில் ஒரு நொடியில் மலர்வித்த தாய்தான் அன்னை பூபதி. அவர் ஒருவரே இந்த உலகில் நெருப்பை எரித்த நிகரில்லா தாய்.
தியாக தீபம் அன்னை பூபதியின் நினைவுகளோடு இணைந்திருந்தது.